أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவிடத்திலே துஆ செய்தவர்களாக ஆரம்பிப்போமாக. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டு நமக்கு நேர்வழி காட்டுவானாக, நமது தக்வாவை யக்கீனை அதிகப்படுத்துவானாக. இந்த குர்ஆன் யாருக்கு சாதகமாக நாளை மறுமையிலே சிபாரிசு செய்யுமோ அத்தகைய நல்ல கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள வேண்டும். இந்த குர்ஆனிலே சந்தேகம் கொள்வதிலிருந்தும் இதிலே குழப்பங்களை தேடுவதிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. இந்த குர்ஆனை கொண்டு நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது பெற்றோரையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற அமர்விலே 25வது வரை உள்ள வசனங்களுக்கு விளக்கங்களை பார்த்தோம் சூரா அல் பக்ராவிலிருந்து. இன்ஷா அல்லாஹ் இன்று சில வசனங்களுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். இந்த 26வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வருகிறான்?
இன் அல்லாஹ் லா யஸ்தஹி அன் யஃபதிப மஸலன் மா பஊதன் ஃபமா ஃபௌகஹா فاما الذين امنوا فيعلمون انه الحق من ربهم واما الذين كفروا فيقولون ماذا اراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به الا الفاسقين.
الله تعالى في القران له உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை அங்கங்கே குறிப்பிடுவான். மனிதர்களுக்கு உதாரணத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மனிதர்களில் நல்லவர்களுக்கு உதாரணத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், தீயவர்களுக்கு உதாரணத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மூமின்களுக்கு உதாரணத்தை குறிப்பிடுகிறான், காபிர்களுக்கு உதாரணத்தை குறிப்பிடுகிறான், பாவிகளுக்கு உதாரணத்தை குறிப்பிடுகிறான். அதுபோன்று நன்மைகளுக்கும் அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான், தீமைகளுக்கும் உதாரணம் கூறுகிறான். இப்ப இவ்வாறு உதாரணம் கூறி கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிய வைக்கிறான். அல்லாஹு தஆலா இப்படி உதாரணங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி அவன் இந்த வேதத்தை வேத கருத்துகளை உங்களுக்கு விவரிக்கிறான் என்று குறிப்பிடுகின்றான். அப்ப நல்லவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு விஷயத்தை அதை நல்ல விதத்தில் தான் எடுத்துக்கொள்வார்கள், நல்ல பார்வையில் தான் பார்ப்பார்கள். அதுவும் தங்களது ரப்பிடத்திலிருந்து வந்திருக்கும் போது, தரிடத்திலிருந்து நமது ரப்பிடத்திலிருந்து வந்திருக்கும் போது, அது தெளிவாகவும் இருக்கும் போது அதில் அவர்கள் நல்லதைத்தான் ஆராய்வார்கள், நல்லதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் யாருடைய உள்ளத்திலே சந்தேக நோய் இருக்கிறதோ, முன்னால் பார்த்தோம் அல்லவா, அவர்கள் எல்லாவற்றிலும் குறையை தேடுகிற, எல்லாவற்றிலும் முரண்பாடுகளை தேடுகிற மனநிலையில் இருக்கின்ற காரணத்தால் தங்கள் ரப்பிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வேதத்திலும் அவர்கள் சந்தேகம் கொண்டார்கள், அதிலே அவர்கள் குறைகளை கூறினார்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அவர்கள் குறை கூறிய காரணத்தால் அவர்களது உள்ளத்திலே குறைகளையே அதிகப்படுத்தி விட்டார். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நோயையே அதிகப்படுத்தி விட்டான் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹு தஆலா பல உதாரணங்களை கூறியதை நாம் இதற்கு முந்தைய அமர்வுகளிலே பார்த்தோம். அவர்களுக்கு உதாரணம் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையை போல, அவர்களுக்கு உதாரணம் ஒரு மனிதன் காட்டிலே நெருப்பை மூட்டுகிறான் அந்த உதாரணத்தை போல என்றெல்லாம் உதாரணம் சொல்லும் போது அவர்கள் பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை சொல்லி நம்மை நமது நிலையை விவரிக்கிறான், இதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமே விலக வேண்டுமே என்ற எண்ணம் வருவதற்கு பதிலாக என்ன அல்லாந்திரீங்க நீங்க சும்மா சும்மா இப்படி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது எப்படி அதற்கு மாற்றமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அல்லாந்திரம படைப்புகள்ல உள்ள உதாரணத்தை சொல்லுவானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான் படைப்பாளன். அவன் படைப்புகளுக்கு விவரிக்க வேண்டும் என்றால் படைப்புகளில் உள்ள உதாரணங்களைத்தான் சொல்ல வேண்டும். சரியா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகிய முறையிலே அவர்களுக்கு பதில் சொல்கிறான். அல்லாஹு தஆலா உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், உதாரணம் சொல்வதில் அல்லாஹ் வெட்கப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? உதாரணம் என்பது புரிவதற்காக. கொசுவை கூட அவன் உதாரணம் சொல்லுவான், அதில் அவனுக்கு எந்த வெட்கமும் கிடையாது. கொசு என்ன இன்னும் அற்பத்தில் அதைவிட ஒரு மோசமான ஒன்று இருந்தால் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக சொல்வான். ஏனென்றால் மோசமானவர்களுக்கு மோசமானதைத்தான் உதாரணம் காட்ட முடியும், நல்லவர்களுக்கு நல்லதை உதாரணம் காட்ட முடியும். நல்ல தன்மைகள் நல்லவர்களுக்கு, நல்ல நல்லவர்களுக்கு நல்ல தன்மைகள், அல் ஹபீசா துரில் ஹபீசின் கெட்ட தன்மைகள் கெட்டவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு கெட்ட தன்மை தான். அப்ப யாருக்கு என்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீர்கள், உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவராக இந்த நபியை நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த நபி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்படுகிற வகை என்று இந்த குர்ஆனை ஓதி காட்டும் போது இது தங்கள் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிற உண்மையான குர்ஆன் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்வார்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனா நிராகரிப்பவர்கள் அவர்கள்தான் பரிகாசமாக பேசுவார்கள். இதையெல்லாம் உதாரணமாக கூறி அல்லாஹ் இதை நாடப்போகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உதாரணத்தை கொண்டு அல்லது குர்ஆனிலே சொல்லப்படுகிற இந்த மாதிரி செய்திகளை கொண்டு, அப்ப குர்ஆனிலே சொல்லப்படுகிற இந்த செய்தின்னு சொன்னா அப்ப குர்ஆன் அங்க வரும். அல்லாஹ் இந்த குர்ஆனை சிலருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்குவான், சிலருக்கு நேர்வழி காட்டுவான். இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் வழியும் எடுப்பான். இந்த குர்ஆனை சிலரின் வழிகேட்டுக்கும் அல்லாஹ் காரணமாக்கி விடுவான். யாருடைய வழிகேட்டுக்கு? யாரிடத்தில் உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ அவர்களுக்கு, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்களுக்கு. அப்ப சில பேர் குர்ஆன் கொண்டு அல்லாஹ் வழிகெடுப்பான், அது எப்படி அல்லாஹ் குர்ஆன் கொண்டு வழிகெடுப்பான்? குர்ஆன் வந்து நல்லதில் நேர்வழிக்காக வேண்டியதாக அனுப்பப்பட்டது. இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும், மக்கள் எல்லோருக்கும் பொதுவான நேர்வழி காட்டி உதல்லின்னா. ஆனா யாருடைய உள்ளம் நோயிலே சிக்கி சீரழிந்து அழிவி நாடி போச்சோ அவர்களுக்கு நல்லது பலன் தராது. அவர்களுக்கு இந்த குர்ஆன் அது பலன் தர வேண்டும் என்றால் உனது உள்ளத்தை கழுவு, சுத்தப்படுத்து, நம்பிக்கை கொள், ஈமான் கொண்டு வா. ஒரே ட்ரீட்மெண்ட் தானே, 1000 ட்ரீட்மெண்ட் கிடையாது. உள்ளத்தில் உள்ள அது நல்ல கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. உள்ளத்தில் உள்ள அத்தனை விதமான அழுக்குகளையும், என்ன உள்ளத்தில் உள்ள அத்தனை விதமான அழுக்குகள், நோய் நொடிகள், என்னென்ன நஜிசு உள்ளத்தில் இருக்கிறோம், எல்லாவற்றையும் சுத்தம் செய்வதற்கு ஒரே மருந்துகள். அந்த மாதிரி சூப்பர் மருந்துக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, பார்ச்சிலையோ அல்லது யூனான் மாத்திரையிலையோ. அதாவது அந்த மருந்து சாப்பிட்டா எல்லாத்துக்கும் சிப்பா. அந்த மாதிரி ஒரு மருந்து ஈமானை தவிர உள்ளத்திற்கு வேறு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? பாவத்தை விட்டு விலக வேண்டுமா, அதற்கு ஈமான், உங்களுக்கு குர்ஆன் புரிய வேண்டுமா, அல்லாஹுவை அறிய வேண்டுமா, ரசூலை அறிய வேண்டுமா, சந்தேக நோய்கள் நீங்க வேண்டுமா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் அடியானாக நீங்கள் ஆக வேண்டுமா, அல்லாஹ் உங்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான நல்லவர்களில் ஒருவராக நீங்கள் ஆக வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் வெரி ஷார்டஸ்ட் க்ளோசஸ்ட் சூப்பரஸ்ட் ஒரு வழி இருக்குன்னு சொன்னா, மருந்து இருக்குன்னு சொன்னா, ஈமானை திருந்து சுப்ஹானல்லாஹ். அந்த சரியான ஈமானை நாம் கிடைக்கப்பட்டுக் கொண்டோமே ஆனால் உடனே அவ்வளவுதான், எல்லாவற்றையும் அல்லாவிடத்திலே நாம் சாதித்துக் கொள்ளலாம். ஏன் குரான் ஆமனோ சம்மல்லதீன் ஆமனோ 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 அப்படியே மூமின், எனது மூமினான் அடிமை, எனது மூமினான் அடிமை, எனது மூமினான் அடிமை, கதஃபுல்லஹல் முஃமினூன், யா இபாதி அல்லதீன் ஆமனோ, யா இபாதி அல்லதீன் சிறப்பு, மூமின் மூமின்கள் 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 என்றுதான் நல்லா பேசிக் கொண்டே வருகிறார். முதலில் முத்தத்தின் அல்லதீன் அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமினானவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். அப்ப இங்க விஷயத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்ப தெளிவா பகல்ல நடு பகல்ல ஒன்றை பார்ப்பதை போன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஈமானை சரி செய்யாதவரை, நம்பிக்கையை சரியாக கொண்டு வராதவரை இந்த தீன் புரிய வராது, இந்த இஸ்லாம் புரிய வராது, இந்த குர்ஆனை புரிய முடியாது, அல்லாஹ்வுடைய அவுசாப்புகள் சிபத்துகளை புரிய முடியாது, அல்லாஹ்வுடைய தீனில் எதையும் புரிய முடியாது. சஹாபாக்களிலே ஏனைய தோழர்களை விட அபூபக்கருக்கு அதிகம் தீன் புரிந்தது. ஏன் அவர்கள் சஹாபாக்களில் மற்றவர்களை விட அவருடைய ஈமான் அதிகமாக இருந்தது, நபியை சார்ந்து சொன்னார்கள். அதனால மற்ற சஹாபாக்கள் புரியாதது எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் புரிந்து கொண்டார்கள். அரபா மைதானத்திலே அழுகிறார்கள், அல்லாஹு தஆலா அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் என்ற வசனம் இறக்கிய போது அழுகிறார்கள். மற்றவங்க எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், அல்லாஹு தஆலா தீனை முழுமைப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்தை இறங்குறான். ஒரு நல்ல செய்தி இது, இந்த வயதானவருக்கு ஏன் அழுகிறார் என்று பேசுகிறார்கள். மற்றவர்கள் புரியாததை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்தார்கள். இனி தீன் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம இடத்துல இனி வேலை மீதம் இல்லை, இவங்களுடைய மிஷன், இவங்களுடைய வேலை பணி முடிந்து விட்டது, அல்லாஹ் இனி அழைத்துக் கொள்வானோ என்ற நபியின் பிரிவை அவர்கள் புரிந்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். புரிஞ்சுச்சா? தீன் முழுமை அடைஞ்சிருச்சு, இனி இந்த நபி நம்மளை விட்டு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், வெற்றி வந்தால் நபியை தஸ்பி செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அபூபக்கர் மட்டும் அழுகிறார் உட்காந்து அந்த கூட்டத்தில், ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். மற்றவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இது என்னங்க இந்த வயசான ஒரு, யாரு கோசா நபியோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அபூபக்கர் பத்தி தெரியும். நம்ம நபியுடைய மஜ்லிஸ்ல எல்லா மக்களும் வர்றாங்களா, மாலிஹால ஷேக், இந்த வயதானவருக்கு என்ன ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய தீன் ஓங்கும் உயரும், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிற்கு வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி, இவரோ அழுது கொண்டிருக்கிறார். அப்பயும் அதான் அபூபக்கர் வழங்கினாங்க, தீனுக்கு மக்கள் அதிக அதிகமா வர்றாங்க, இது தீன் முழுமையாயிருச்சு, இனி நபியுடு பசப்பிஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம என்ன தேவை? முதல்ல ஈமான் தேவை. இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே வருகிறது,
இன்னல் ஈமான நஸலத் ஃபீ குலூபி ஃபீ ஜுதூரி குலூபி ரிஜால் ஃபக்ரஉல் குர்ஆன் வஅமிலு பிஹி ஃபக்ரஉ ஸுன்னஹ். ஈமான், அமானத், ஈமான், அமானத் என்றால் இந்த இடத்துல ஈமான், மனிதர்களின் உள்ளங்களின் வேரிலே இறங்கியது.
மக்களுடைய உள்ளங்களில் வேரிலே ஈமான் இறங்கியது. அவர்கள் குர்ஆனை படித்தார்கள், புரிந்தார்கள். யாரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்? முதல் மூத்த சஹாபாக்களை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். புரியுதுங்களா? அப்ப ரொம்ப ஈமான், அதாவது தீனை புரிவதற்கு ரொம்ப அந்த லாஜிக் தெரிஞ்சிருக்கணும், இந்த லாஜிக் தெரிஞ்சிருக்கணும், அந்த சயின்ஸ் படிச்சிருக்கணும், இந்த சயின்ஸ் படிச்சிருக்கணும்னா தேவையே கிடையாது. அதனால நீங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா சில விவரங்களை, விளக்கங்களை வெளிப்படையாக தெரிந்து கொள்வீர்கள், அவ்வளவுதான். ஆனா புரிகிறதுக்கு எது போதுமானது? ஈமான் போதுமானது. உள்ளத்திலே இருக்கின்ற உறுதியான தெளிவான ஈமான் போதுமானது. இந்த ஈமானிலே கோட்டை இருந்தால்தான், ஓட்டை இருந்தால்தான் பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பமாகும். ஈமானிலே பிரச்சனை இல்லாதவரை, ஈமான் உறுதியாக தெளிவாக சுத்தமாக பாதுகாப்பாக கலப்படம் செய்யாமல், எதை கொண்டு கலப்படம் செய்யாமல், யூனானிக் லாஜிக்கை கொண்டோ, கிரேக்கர்களுடைய தத்துவங்களை கொண்டோ, இது போன்ற தத்துவங்களை பேசக்கூடிய ஏனைய தத்துவவாதிகளின் தத்துவங்களை விட்டு நமது ஈமான் சுத்தமாக இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் எந்த முரண்பாடும் தெரியாது, தெளிவா போய்கிட்டே இருக்கும். சரியா? அப்ப யாருடைய உள்ளத்திலே குஃபுர் இருக்குமோ, இது எந்த குஃபுர், வெளியில அவங்க தங்களை மூமின்கள் என்று கூட சொல்லலாம், ஆனால் உள்ளத்திலே யாருடைய உள்ளத்தில் குஃபுர் இருக்குமோ அவர்கள்தான். இதெல்லாம் எதுக்கு ஒரு உதாரணமா அல்லாஹ் குர்ஆன் பெரிய புக்குன்னு அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நேர்வழியும் காட்டுவான், வழிகெடுக்கவும் செய்வான். புரியுதுங்களா? யாரை அல்லாஹ் நேர்வழி காட்டுவான்? யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். யாருடைய உள்ளத்திலே சந்தேகம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் வழிகெடுத்து விடுவான். அப்ப ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் வழிகெடுப்பது யாரை தெரியுமா? பாவிகளை தான் வழிகெடுக்கிறான். வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். அப்ப இந்த காஃபிர்கள், முனாஃபிக்குகளிடத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய கெட்ட குணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் ஒருவருடைய உள்ளத்திலே குஃபுர் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகிறது. குஃபுர் உள்ளவர்களிடத்திலே இந்த கெட்ட குணங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் சந்தேகத்திற்கு ஆளாகி தங்களது ரப்புடைய வேதத்திலேயே அவர்கள் சந்தேகம் கொள்வார்கள். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு, வகுப்புல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் நல்ல பிரில்லியன்ட் மாணவரும் ஒருத்தர் இருப்பார், சாதாரண மாணவரும் இருப்பார், சில மாணவர்கள் இருப்பாங்க வம்பு செய்யறதுக்குனே வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஆசிரியரை பாடம் நடத்த விடாம இன்னைக்கு கிளாஸ் மட்டம் போட வைக்கணும், அவனுக்கு உண்மையிலே கேள்வி கேட்கணும், விளக்கம் தெரியணுங்கிற நோக்கம்லாம் இருக்காது. ஆசிரியர் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது சும்மா ஒரு கேள்வி வருவான், அது ஏன் அப்படி அப்படிமா, எப்படி அவனுக்கு நோக்கம் விளக்கம் சேர்றதா இருக்காது, அது ஏன் அப்படி, அது ஒரு பதில் சொல்லிட்டே இருக்கும்போது அது அப்படியா, இது இப்படின்னா பிரச்சனை வருமே அப்படிமா. ஒண்ணுமே எடுத்து விடுறது, ஏதாவது வம்பு எடுத்து நேரத்தை கடத்தி. அப்ப இந்த மாதிரியும் சில பேர் இருப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப நல்லவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெளிவா புரிந்து கொண்டு வரும். எங்க புரியலையோ அந்த புரியாத விஷயத்தை அது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டு அவருடைய விளக்கத்தை பதில தெரிஞ்சுப்பாங்க. அதே போல சகோதரர்களே, இங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்தை புரிவதற்கு ஒரு பக்குவம் தேவை என்பது, அந்த பக்குவம் இல்லாம எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணவும் முடியாது.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கருக்கு அடுத்து எவ்வளவு பெரிய ஒரு ஈமானையும் இஹ்லாஸையும் தக்வாவையும் பெற்ற சஹாபி என்பதை நாம் அறிவோம். ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மாயின். ஆனா அவங்களால ஹுதைபியா ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்க முடியல. அவங்களால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தம் செய்த போது அவங்க அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, இணங்கவே இல்லை. ஏன்? அதுக்கு முன்னாடி 100 வரைக்கும் நம்ம போராடுவோம், யாரும் ஓட மாட்டோம் அப்படின்னு நீங்க ஒப்பந்தம் வாங்கிட்டீங்க. ஆனா இப்ப போர் வேணா, நம்ம படிச்சு போயிடுவோம் அப்படின்னு நீங்க ஒப்பந்தம் செய்யுங்க. இத அவங்க ஒத்துக்கல. யாரு ஒத்துக்கல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சில சஹாபாக்களும் ஒத்துக்க மறுத்தாங்க. மறுத்துட்டாங்கன்னா என்ன? இணங்க முடியாங்களா? ஏத்துக்க முடியல. ஏன்? ஷஹாதத்தை எதிர்பார்த்து ஒரு பக்கம், உஸ்மானை எதிர்பார்த்து ஒரு பக்கம், இதுவரைக்கும் போராடி போராடி இனி கடைசியா ஒன்னு ரெண்ட பாத்துருவோம். சரி, நமக்கு வந்து இங்க கொலையே நடந்தாலும் என்ன இருக்கு? உமரா தான் கேக்குறாங்க, அரசூரல் தான். நம்ம எல்லாம் கொல்லப்பட்டால் கூட என்ன இருக்கு? நம்மளே கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு தானே, நம்மளே கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்துலதானே இருக்காங்க. நம்மளே கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்துல, அவங்கள கொல்லப்பட்டவங்க நரகத்துல. சரியா? அப்படி இருக்கும் போது ஏன் ரசூலுல்லாஹ் நம்ம இணங்கி போவ அப்படின்னு அவங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல போய் உமர் கேட்டா, உமர் என்ன சொல்ற? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமரே, அவங்க ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டாங்க, அவர்களை பற்றி பிடிக்கும், அவங்களை பல்கம் உபரதாகவும் அவங்களை புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த இடத்தில் அபூபக்கரவி எல்லாம் அணுகு அவர்கள் புரிந்ததை உமரால் புரிய முடியவில்லை. உமருக்கு எப்ப புரிய வருகிறது? எல்லாம் அணு அல்லாஹு தாலா இன்னா பதஹனா லக பதஹம் முபீனாங்கிற வசனத்தை இறக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கூப்பிட்டு, முதல் நாளா உமரை தான் கூப்பிடுறாங்க. தனக்கு சப்போர்ட்டா இருந்த அபூபக்கர் கூட அப்ப கூப்பிடல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரு எந்த நோக்கத்துல வந்து கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உமருக்கு ஓதி காட்டணும்னு. அப்படியா? இது வெற்றின்னு அல்லாஹ் சொல்றானா? இது வெற்றின்னு அல்லாஹ் சொல்றானா? இது அல்லாஹ் சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானிலே சில பக்குவங்களை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது. இப்பெல்லாம் நம்ம என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம், கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறாங்க சில பேரு, நம்மெல்லாம் இப்பயே அபூபக்கர் உமருடைய ரேஞ்சுக்கு போயிட்டு மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி நம்ம எல்லாம் இப்ப சஹாபாக்கள் ரேஞ்சுக்கு போயிட்ட மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. இல்லை சகோதரர், சஹாபாக்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த ஈமானுடைய அளவுக்கு கூட இன்னும் நம்ம போல. இப்படி சஹாபாக்களுடைய குழந்தைகள் அறியாத பருவத்தில் அவங்க சின்ன வயசா இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட என்ன ஈமான் இருந்துச்சோ அந்த ஈமானை கூட இன்னும் பருவம் அடைஞ்சு இவ்வளவு பயான கேட்டு பயான பேசி அதிசப்படுத்தி அதிச பேசி அதிச கேட்டு கூட நாம் இன்னும் செல்லவில்லை. கொஞ்சம் செல்றதற்குரிய பாதைகளை இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை புரிஞ்சுக்கல. எப்படி அந்த பாதையில இப்பதான் we are starting. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த பத்ரு மைதானத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கு பக்கத்திலே இருந்த ரெண்டு அந்த சிறுவர்களை நினைத்து பாருங்கள். ஜஸ்ட் பாஸ் தட் ஏஜ். யார் அந்த ரெண்டு பேரும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கு பக்கத்தில் இருந்த ரெண்டு சஹாபாக்கள் இருக்காங்களே, ஒரு வயசு எத்தனை? 14. இந்த மாதிரி ஜஸ்ட் கிராஸ் த ஏஜ். இப்பதான் அவங்க போருக்கு தயாராகி அந்த பருவத்திலே உள்ளார போயிட்டாங்க. போரு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்துல் ரஹ்மான் கேக்குறாங்க, சச்சா அந்த பையன் யாரு அபூஜஹல் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் பாக்குறாரு, இந்த அப்துல் ரஹ்மான் என்னடா இந்த பொடி பசங்க, இந்த பக்கம் ஒருத்தன் பார்த்தா பொடி, இவனும் இந்த பக்கத்துல பொடி. ரெண்டு வீரர்களுக்கு மத்தியில் இருந்தா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட், அவங்க நமக்கு சப்போர்ட், ஏதாவது ஒரு காரியம் அவனு பார்த்தா இந்த பக்கமும் பார்த்தா ஒரு பொடியன், இந்த பக்கமும் பார்த்தா ஒரு பொடியன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்குள்ளார ஒருத்தர் செட்டா, அவன் யாரு அபூஜஹல், நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாச்சு அபூஜஹல கேக்குற? அபூஜஹல்னா 1000 வீரர்களுக்கு சமம். யாரு? அபு ஜஹல் ஆயிரம் வீரர்களுக்கு சமம் அப்படின்னு. இவரை பார்த்தா அந்த முகம் பார்த்தா அவரும் அபு ஜஹல் பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாப்ல. எப்படி இருக்கும் அந்த காட்சி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னமும் காண எசுப்பு ரசூல் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஏசிக்கிட்டு இருந்ததா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அவனை. என்ன ஈமான் பாருங்க, ரசூலுல்லாஹ்வை அவன் ஏசி கொண்டிருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்றைய தினம் நாங்கள் அவனை பார்த்து விட்டால், இன்றைய தினம் நாங்கள் அவனை பார்த்து விட்டால் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு மோசம், எங்களிலே யாருக்கு மௌத்து விரைந்து வரப்போகிறது என்பதை கண்டு வருவான் அப்படின்னு சொன்னான். அந்த பக்கம் அமுதகல படையை சரி பண்ணிட்டு போறதை பத்தி அந்த போராட்டத்தீங்களா நீங்க கேட்கிறாங்கன்னு சொன்னான். வாய்ந்து சென்று அவனுடைய காலை ஒருத்தர் வெற்றாரு, குதிரை காலை ஒருத்தர் வெற்றாரு. அதுக்கிடையில இந்த ரெண்டு பேருமே மற்ற வீரர்களால் அங்கே மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். அனைமா சகிதாவும் ஆகிறாங்க நினைக்கிறேன். பதில் போற சகிதானவங்கல்ல இவங்களுடைய லிஸ்டும் அனைமா ரெண்டு பேர் ஒருத்தருடைய லிஸ்டும் அதுக்கப்புறமா அவனை போட்டுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க போய் தலையை தனியா எடுக்கிறாங்க. நினைத்து பாருங்கள், அந்த ரெண்டு சின்ன சஹாபாக்களுக்கு இருந்த ஈமானு இன்னைக்கு நம்ம உம்மத்தில் உள்ள எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தா கூட நம்ம எல்லாம் பெரிய தியாகி ஆகி போயிடலாம். எப்படி அவங்களுக்குள்ள அந்த ரெண்டு சின்ன சஹாபாக்களுக்கு உள்ள ஈமான இன்னைக்கு உள்ள உம்மத்துக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாலே அவ்வளவு போதுமானதாக இருக்கும் சகோதரர்களே. அப்ப நம்ம இப்பதான் ஈமானை ஆரம்பித்திருக்கிறோம், ஈமானை ஆரம்பித்திருக்கிறோம். அப்ப அதனால சில பேர் நினைக்கிற மாதிரி, எனக்கு இது இப்ப புரியலையா, அது புரியலையா, அது எப்படி இது புரியாம இருக்கும், இது எப்படி இது புரியாம இருக்கும், அதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம், இப்படியே நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓதுங்க, படிங்க, இன்ஷா அல்லாஹ் புரியும். இப்ப எவ்வளவு புரியுதோ அவ்வளவு புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் எனது ஈமான் அதிகரிக்கும் பொழுது, இன்னும் எனது எழுப்பு அதிகரிக்கும் போது, இன்னும் எனது தக்குவா அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ் புரிய வைப்பான். நிறைய விஷயங்கள் எத்தனை உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். காலமெல்லாம் மௌத்த பத்தி பேசிட்டு எத்தனையோ வயசுக்கு பிறகு இப்பதான் எனக்கு மௌத்துனா என்னன்னே புரிய வருது, எனக்கும் மௌத்து இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு தெரிய வருது. இப்படி காலமெல்லாம் மௌத்த பத்தி பயன் பண்ணிட்டு அல்லாஹுத்தல ஒரு நிலை வைத்திருக்கிறார், புரியுதுங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லா. அப்ப இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப பாவிகள் தான் இந்த குர்ஆனின் மூலமாக வழிபடுவார்கள். வமா யுதுல்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். இந்த தீயவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் முறிப்பார்கள். அல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் முறிப்பார்கள். மின் பாதி மீஸாகிஹி, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் உறுதிப்படுத்தியதற்கு பிறகு. அல்லாஹ்ட்ட ஒரு வாக்கை நீங்கள் கொடுத்து விட்டால் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். இப்ப நம்ம தௌபா செய்யணும், அந்த தௌபாவிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணம் வைக்கிறோம், ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்யும் பொழுது அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப இவங்க முனாஃபிக்குகள் என்ன சொல்றாங்க, நேரா வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல உட்கார்ந்து நாங்க மூமின் ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க, வெளியே போய் மறுக்கிறாங்க, வெளியே போய் மறுக்கிறாங்க, சொல்றாங்க வாயால, ஆனா செய்தால் அதை மறுக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். அப்ப அதனாலேயும் அவர்கள் பாவிகளாக மாறுகிறார்கள். உறவுகளை அல்லாஹ் சேர்த்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார், ஆனால் இவர்களோ உறவுகளை முறித்து வாழ்கிறார்கள். உறவுகளை சேர்ப்பது ஈமானிலே மிகப்பெரிய ஒரு நற்குணம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அப்ப நல்லவர்கள் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒரு துறையில் நல்லவர்களாக இன்னொரு துறையிலே தீயவர்களாக அவர்களால் இருக்க முடியாது. எல்லா பக்கத்திலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பதுதான் முழுமையான ஈமான். அப்ப தீயவர்களுக்கு அல்லாஹ் அடையாளம் சொல்லும் பொழுது உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களை தீயவர்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சாதாரண உறவு இடத்திலேயே மோசமாக கெட்ட முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒருவன் அவன் நபியோடு எப்படி நடந்து கொள்வான், அவன் அல்லாஹ்வுடைய உறவை எப்படி பேணுவான், தனது சொந்த பந்தத்தினுடைய உறவை சகோதரன் சகோதரி தாய் தந்தை என்ற அந்த உறவிலேயே மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவன் அவன் அல்லாஹ்வுடைய உறவை எப்படி பேணுவான், புரியுதுங்களா? அப்ப தனது உறவுகளிடத்தில் நல்ல இணக்கத்தை தேடக்கூடியவன் தன்னை படைத்த ரப்புடைய உறவிலும் இணக்கத்தை தேடுவான். அல்லாஹு அக்பர். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தீயவர்களுடைய இரண்டாவது குணமாக அவர்கள் உறவுகளை முறிப்பார்கள். வயுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, வயுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, அவர்கள் பூமியிலே குழப்பம் செய்வார்கள், அவர்கள் பூமியிலே சண்டைகளை மூட்டுவார்கள், அவர்கள் பூமியிலே பிரச்சனைகளை ஆரம்பிப்பார்கள். அப்ப ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் சமாதானத்தை சுமூகத்தை தேடக்கூடியவனாக இருப்பான். குறிப்பாக வலா துஸ்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, அல்லாஹு தஆலாவுடைய சட்டம் கட்டளை பூமியிலே சமாதானம் அமைதி நிலவியதற்கு பிறகு அதிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், அதிலே நீங்கள் சச்சரவுகளை ஏற்படுத்தாதீர்கள். அப்ப இன்று பார்க்கிறோம் மக்கள் அமைதியான பூமியை கலவர பூமியாக மாற்றி அமைதியை தேடுகிறார்கள். இன்று சிரியாவிலே நடப்பது என்ன, இன்று எகிப்திலே நடப்பது என்ன, இன்று இஸ்லாமிய நாடுகளிலே அவர்கள் சீர்திருத்தத்தை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து விலகி சென்று கிறிஸ்தவர்களுடைய மஜூசிகளுடைய கம்யூனிஸ்டுகளுடைய அடிப்படையிலே அவர்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வர நாடுகிறார்கள். இந்த கம்யூனிச சீர்திருத்தத்தின் அடிப்படை என்னவென்றால் கலவரம் செய்து கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து கொண்டு வருவது. ஜிஹாத் என்பது வேறு, ஆயுதம் ஏதி கித்தால் சண்டை செய்வது என்பது வேறு, ஒரு ஆட்சிக்குள் இருந்து கொண்டு அந்த ஆட்சியிலே கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்ப்பது ஆட்சியை கைப்பற்றுவது என்பது வேறு. இந்த இரண்டும் ஒன்று கிடையாது. இந்த வித்தியாசத்தை புரியாதவர்கள் தான் ஜிஹாதுடைய சித்தாளுடைய வசனங்களை எல்லாம் இது போன்ற கிளர்ச்சிகளுக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை மார்க்க அறிஞர்களில் மூத்தவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புரிய வேண்டும். இன்று பெரும்பாலும் மக்கள் கெட்டிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் ஆட்சியாளர்களிலும் பலர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப சீர்திருத்தத்தை முதலிலே ஈமானிலிருந்து அக்லாக்கிலிருந்து இறையச்சத்திலிருந்து சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் போதுதான் அங்கே உண்மையான ஜிஹாத் என்பது ஏற்படும், அல்லாஹ்வின் உண்மையான சட்டங்கள் என்பது ஏற்படும். வெறும் நாற்காலியில போய் உட்கார்ந்துகிட்டா மட்டும் மக்களை திருத்திவிட முடியுமா என்றால் முடியாது. இன்றைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகள் நூற்றுக்கணக்கிலே அல்ல லட்சக்கணக்கிலே அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம்? சீர்திருத்தம் என்ற பெயரிலே அமைதியான இடங்களிலே மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஆட்சியை மாற்ற நினைத்தார்கள். எந்த அரசாங்கத்திலும் சரி சீர்திருத்தம் செய்வதற்கு உங்களுக்கு அங்கே தடை இல்லை. நீங்க நல்லவனா இருக்கிறதுக்கு ஏதாவது தடை பண்ணதா அரசாங்கம்? அது சில பாவங்களின் வழியை திறந்து வைத்திருக்கிறது, காரணம் பாவிகளுக்காக. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே சாராயக்கடை நிறைய தொடர்ந்து கிடக்குங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, அரசாங்கத்தில் போய் சண்டை போடுறாங்க. நாம புரிஞ்சுக்கிறதாக சொல்றேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, யோசிச்சு பாருங்க எது நமது முன்னோர்களுடைய சிறப்பிற்குரிய முறை என்பதை நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் சாராய கடையை திறந்து வச்சிருக்கு, சாராய கடையை மூடுற போராட்டம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துல சண்டை போடுறாங்க. சரியா, சாராய கடைக்கு பக்கத்தில் வந்து சண்டை போடுறாங்க. இது புத்திசாலித்தனமா? இது மார்க்கமா? மக்களே சாராயம் குடிக்காதீர்கள், மது குடிக்காதீர்கள், அது பெரும் பாவம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது மார்க்கமா? நீ அந்த ஏரியால போய் அங்க குடிக்க வரவங்கிட்டயோ அவங்களுக்கு சாராயம் குடிக்காதீங்க, மது குடிக்காதீங்க, இது ஒரு பெரும் பாவம், இதனால இறைவன் நல்லா அவங்களை சபிக்கிறான் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அந்த ஏரியா மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஏரியா மக்கள் எல்லாம் திரும்பி மது குடிக்காம போயிட்டாங்கன்னு சொன்னா அங்க இருந்து மது கடை வைப்பான், ஒப்பானாங்க கடையை காண முடியும், கடையை காணாக முடிவிடுவான். அப்ப இன்று சீர்திருத்தத்தை தலைகீழாக செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சீர்திருத்தத்தை அது அறிவில்லாத ஈவு இல்லாத காரணத்தினாலா அல்லது வேறு ஏதாவது ஒரு லாபத்திற்காகவா? அல்லாஹ் அறிந்தவர். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சீர்திருத்தம் என்ன என்றால் மக்களை சந்தித்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். காபத்துள்ளால நிறைய சிலை இருந்துச்சு, அந்த பூசாரிகளெல்லாம் கூப்பிட்டு நீங்க இந்த சிறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க அப்படின்னு ரசூல் ஆலோசனை ஏதாவது முதல்ல போராட்டம் பண்ணாங்களா? அங்கே முஷ்ரிக்காக இருந்தவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் சிலைகளை வணங்காதீர்கள், நீங்கள் தான் சிலைகளை வணங்குறத விட்டுட்டு தான காப்பிக்கிறார்கள் போயிடும் போக போதா. அதற்கு பிறகு இஸ்லாமிய அந்த ஷரியாவின் சட்டத்தையே பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாகி விடும் போது, அல்லது அவர்களுடைய கையிலே ஆதிக்கமும் பவர் என்ற அந்த வலிமையும் வந்துவிடும் போது, அப்போது நீங்கள் சட்டத்தை கொண்டு தடை போடலாம். எப்படி? உதாரணத்துக்கு இந்த ஏரியால மது குடிக்கிறவங்களே யாரும் கிடையாது, சுத்தமாயிருச்சு, அல்லது 95% மது வெறுப்பவர்களாக மதுவில் இருந்து விலகியவர்களாக மாறிவிட்டார்கள் சமுதாயமா 95%, ஒரு 5% சில பேர் விஷம் இருக்கிறான். இப்ப ஒருத்த வந்து கடையை திறக்கிறான், இப்ப ஆட்சி உங்க கையில இருக்குது, தடுக்கும் பொழுது அந்த தடையை அமல்படுத்துவதற்குண்டான அதிகாரம் உங்க கையில இருக்கு. ஒருத்த கடையை வாடகை கொடுப்பா, இப்ப நீங்க தடுத்தா பிரச்சனை வராது, புரியுதுங்களா? ஏன்னா அந்த தடையை அவர்கள் மீறும் பொழுது கட்டுப்படுத்தக்கூடிய வலிமையை அல்லாஹ் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்போது அதிகாரியாக இருக்கிறீர்கள், நல்லவர்கள் இப்போது அதிகமாக இருக்கிறார்கள், அல்லது நல்லவர்கள் அதிகாரத்திலே இருக்கிறார்கள், இப்ப பிரச்சனை வர. இப்ப தீயவர்கள் அதிகாரத்திலே இருக்கும் போது, தீயவர்கள் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் அதிகாரத்தை சீர்திருத்த நினைத்தால், அதாவது அதிகாரத்தை தடுக்க முயற்சி சீர்திருத்த பண்ணலாம். இப்ப நீங்க அதிகாரிக்க சொல்லலாம், அரசாங்கத்துக்கு நீங்க அறிவுறுத்தலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் தடையாக இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தபால் எழுதுங்க, போய் அறிவுரை சொல்லுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு மது கடையை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடிவு போடுவாங்க. அறிவுரை சொல்வதை யாரும் தடுக்க மாட்டார்கள், அறிவுரை சொல்வதை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். இப்ப இந்த ஒரு சீர்திருத்த எது நபியினுடைய சீர்திருத்த முறையோ அந்த சீர்திருத்தத்தை விட்டுவிட்டு மக்கள் சீர்திருத்தம் என்பதை எங்கிருந்து எடுக்கிறார்கள்? வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலிருந்து எடுக்கிறார்கள். சீர்திருத்தம் என்பதை கம்யூனிச கலாச்சாரத்திலிருந்து எடுக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கேபிட்டல்ல உலகளாவிய ஒரு ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷன் சொல்றதுக்கு இப்ப மஜ்லிஸ் நமக்கு அவ்வளவு அங்கு வேணாம், ஒரு உலகளாவிய ஒரு ஃபங்க்ஷன், அது உலகத்திலிருந்து பல பேர் வருவாங்க, அதுலயும் குறிப்பா பெண்கள் அதுக்கு வருவாங்க, கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க விட்டுருங்க அதோட. அது அங்க நடக்கிறதுக்கு எதிர்ப்பு, அதாவது அது நடக்கக்கூடாதுன்னு தடுக்கணுமா, அதுக்கு எதிர்ப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சென்ட்ரலுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலை தடுக்க மறியல் பண்ணணுமா. இஸ்லாமிய இயக்கங்கள், இவங்க யாரு இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாத்துக்காக போராடுறாங்க, யோசித்து பாருங்க. இது தீன் ஆயுது, இது சீர்திருத்தம் ஆயுது. முஸ்லிம்களுடைய வீடுகளிலே சினிமாக்களை சீரியல்களை ஒழிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்றாட ஒட்டக்கூடிய போஸ்டர் அதை விட மோசமாக இருக்கிறது. மக்களுக்கு அது பற்றிய விழிப்புணர்வை சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்துங்கள். அதை விட்டுவிட்டு எங்கேயோ ஒரு மாநிலத்தில் நடக்குது, அதை தடுப்பதற்கு சென்ட்ரல் ரயில்வே ரயிலுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தா நடக்க போறது என்ன? ஒன்னால 10 முஸ்லீம் காண்டி அந்த ரயில உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் உனக்கு சாபம், உருவனா விட மாட்டானா? யார் யாரெல்லாம் இருப்பாங்க அந்த ரயில்ல? மாட்டேங்கிறீங்க, யார் யாரெல்லாம் பைத்த வழிக்கு போறவனும் இருப்பான், பிரசவத்துக்கு போறவனும் இருப்பான், சாவுக்கு போறவனும் இருப்பான், படிப்புக்கு எக்ஸாம் எழுத போறவனும் இருப்பான். அந்த ரயிலுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் சீர்திருத்தம் பண்ண போறேன், நான் சீர்திருத்தம் ஆயுது, அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளின் சாபம், மக்களின் சாபம். மக்களின் பாதையை மறைப்பது இது ஒரு பெரிய குற்றம், இது குஃப்ருடைய குற்றம். இது மூமின்கள் அப்படி செய்யவே மாட்டார்கள். மூமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாதை மறியல் என்பது, வழி மறியல் என்பது, இது தொன்று தொட்டு வரக்கூடிய குஃப்ருடைய குணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அந்த குணத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நல்லா சொல்றான், முந்தைய காலத்திலிருந்து நீங்க எடுத்து பாருங்க, இந்த குணத்தை குஃப்ருடைய குணம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டே வரும். பொதுவான பாதையிலிருந்து தடுப்பார்கள், நல்ல பாதையிலிருந்து தடுப்பார்கள். ரசூலுல்லாஹி தடுத்தாங்களா இல்லையா? உதவியாவுக்கு உம்ராவுக்கு வரும்பொழுது பாதையை தடு வெளிவிட மாட்டேன்றானோ, முடிஞ்சு போச்சுட்டானோ. இவர்களை பலவீனப்படுத்துவதற்கு, மிகைப்பதற்கு என்ன வழிகின்றார்கள் அவர்கள்? இவங்களை காபத்துல்லாவுக்கு வர விடாம தடுத்துட்டோம்னா இப்ப நமக்கு பணிஞ்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் அப்படி, அவர்களது பழக்கத்தில் இருந்தது அப்படி என்றால் இல்லை சகோதரர்களே. அப்ப வயிற்று இருவுணர்வில் ஆரோக்கிய பூமியிலே அவர்கள் குழப்பம் செய்வார்கள், பூமியில் அவர்கள் குழப்பம் செய்வார்கள். அப்ப முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொன்னா குழப்பம் செய்யாதீர்கள், பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னா நாங்களா பிரச்சனை பண்றோம், நாங்க சீர்திருத்தம் பண்றோம். எப்படி பொருந்தது பாருங்க இன்னைக்கு அப்படியே எல்லாத்துக்கும். யாரெல்லாம் சீர்திருத்தம் என்ற பெயரிலே நதியின் வழியை விட்டு தவறான வழியிலே அவர்கள் சீர்திருத்தத்தை தொடர்கிறார்களோ அவங்க சொல்ற வார்த்தைகளும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் சொன்ன வார்த்தையும் எப்படி இருக்கு பாருங்க. அவங்கள்ட்ட சொன்னா அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க, இன்னமோ நகரும் முஸ்லிம்களும் நாங்கள் தான் சமாதானத்தை சீர்திருத்தத்தை இடம் ஒதுக்கீட வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி இன்னமா நகரும் முஸ்லிம்களும் நாங்க யாரு தெரியுமா, முஸ்லிம்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். இங்கே போய் கொண்டிருக்கிறது பாருங்கள், எவ்வளவு பொருளாதாரம் ஒவ்வொரு தொழிலை விட்டுட்டாங்க. அத்தனை ஒருவர் காணா போச்சு, 5 கிலோமீட்டருக்கு ட்ரம் செஞ்சுட்டு போனா தலையில தூக்கி கொட்ட தூக்கிட்டு மோளத்தை தூக்கிக்கிட்டு இதுவாயிடுச்சுல. என்ன பஸ் 5 கிலோமீட்டருக்கு தலையில மோளத்தை அடிச்சுக்கிட்டு தேர்வுக்கு முன்னாடி காசு போவோம் பாருங்க, டொம்பு டொம்புன்னு அடிச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு கிடைச்சிருமா, வெற்றியை எல்லாம் கொடுத்து விடுவானா? 2 ரக்காத்து தொழுகை கொண்டு எல்லாம் உதவிகள் என்று சொல்கிறான், ஈமானிய புரட்சியை உண்டு பண்ணு என்று அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாமிய சீர்திருத்தத்தை உண்டு பண்ணு என்று அல்லாஹ் சொல்கிறான். பிச்சை கேட்கறதுல கூட எவ்வளவு மோசமான பிச்சை பாருங்க, கோயில பிச்சை கேட்கற மாதிரி மோல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மார்க்கமா, இதெல்லாம் ஒரு இஸ்லாமியனால் செய்ய முடியுமா என்றால், இன்று எந்த அளவு இஸ்லாமிய ஈமானிய பலவீனம் ஏற்பட்டு விட்டது என்றால், இதெல்லாம் சகித்துக் கொண்டு சீரழித்துக் கொண்டு இதையெல்லாம் உள்வாங்க கொள்ளக்கூடிய அளவிற்கு நமது சமுதாயத்தின் மனநிலை மாறி இருக்கிறது சகோதரர்களை. எல்லாம் பாதுகாப்பான இன்று உலமாக்களுடைய வாய்ப்புகளை பேச்சுகளை கேட்பதற்கு ஆள் இல்லை. யாருடைய பேச்சு கேட்கிறாங்க, இயக்கவாதிகள் அவங்களுடைய பேச்சுக்கு தான் இன்னைக்கு மரியாதை. மார்க்க மூத்த அறிஞர்களை அணுகக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறதா, வழி நடத்தக்கூடியவர்கள் யார்? இது யாருடைய ஆலோசனையின் படியிலே வழி நடக்கிறது? கிலாபத்து கிலாபத்தை ராஜிதாவாக ஆனதற்கு காரணம் என்ன? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், கலீஃபாக்கள் சஹாபாக்களுடைய கல்விமான்களை தங்களுடைய ஆலோசகர்களாக நியமித்தார்கள். வக்கானல் குர்ரா அஸ்ஹாப மஜ்லிஸு உமர் வ முஷாவரத்திஹி, சஹாபாக்களிலே கல்வி படித்தவர்கள் இல்மு உள்ளவர்கள் உமருடைய சபையின் ஆலோசகர்களாக இருந்தார்கள். உமருடைய சபையிலே முடிவெடுக்கக்கூடிய சபையிலே அவர்கள் காரியதரிசிகளாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே கேட்காமல் உமர் அவர்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்ய மாட்டார்கள். ஆனால் இன்று எது நடக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. அப்ப இந்த விஷயத்தில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை சீர்திருத்தம் என்று சொன்னானோ அதுதான் சீர்திருத்தம். நமது அறிவிற்கு உதிப்பதெல்லாம் சீர்திருத்தமாக ஆகா. அப்ப இதனால நம்ம எல்லாம் பலவீனமா இருக்கணுமா, கோழையா இருக்கணுமா, பயந்துட்டு இருக்கணுமா அப்படி சொல்றாரா அப்படி நினைக்கிறாரு? பயம் என்பது வேறு, மார்க்கத்திற்கு பணிந்து செல்வது என்பது வேறு. ஒரு முஸ்லீம் வீரனாக இருப்பதற்கும் இந்த மாதிரி சண்டை சச்சரவு போறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. வீரங்களுக்கு அர்த்தம் சண்டை சச்சரவுக்கு போறதா வீரமா, வங்கு தும்புக்கு போறது வீரமா, இந்த மாதிரி சும்மா ஏதாவது கலகல பண்ணிக்கிட்டு இருக்கிறது வீரமா? இல்லை சகோதரர்களே. அதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன, முஸ்லிம்களை வீரமாக்குவதற்கு, முஸ்லிம்களை வலிமை உள்ளவர்களாக ஆக்குவதற்கு, முஸ்லிம்களிலே ஒவ்வொருவரையும் ஒரு போர் வீரனாக மாற்றுவதற்கு, அதெல்லாம் செய்யலாம். முஸ்லிம்களுக்கு போர் பயிற்சியை கொடுங்கள், முஸ்லிம்களுக்கு உடல் வலிமையை கொடுங்கள், அவர்களுக்கு அன்றாட பயிற்சியை போதியுங்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு போர் வீரனாக எதை வேண்டுமானாலும் கையாளக்கூடிய அளவிற்குண்டான துணிச்சலும் தைரியம் உள்ளவனாக அதை உருவாக்குங்கள். எல்லாம் போயிடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு கொட்டும் மோளமும் அடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திட்டு வந்துட்டா நம்ம பதில் போரை சந்திச்சுட்டு வந்த மாதிரி சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். எப்படி பத்ரு போற சந்திச்சுட்டு வந்த மாதிரி யோசித்து பாருங்க சகோதரர்களே. போர் மைதானத்திலே எதிரிகளின் அம்புகளும் ஈட்டிகளும் அவன் மழையாக பொழிந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட ஒரு ரக்காத்து தொழுகையை ரசூலுல்லாஹிஸ்லாம் அவர்கள் விடவில்லை. ஒரு ரக்காத்து தொழுகையாவது தொழுது பலனை நிறைவேற்றுங்கள். சஹாபாக்களுக்கு அதைத்தான் ரசூலுல்லாஹிஸ்லாம் போதித்தார்கள். இபாதத்துகள் இல்லாத மார்க்கமாக இஸ்லாமை எடுத்துக்கொள்ள முடியாது சகோதரர்களே. தக்குவா இல்லாத மார்க்கமாக இஸ்லாமை நீங்கள் ஆக்க முடியாது. இஸ்லாம் என்றால் இபாதத் இருக்க வேண்டும், இஸ்லாம் என்றால் தக்குவா இருக்க வேண்டும், இஸ்லாம் என்றால் இஸ்லாஹ் இருக்க வேண்டும், இஸ்லாம் என்றால் அங்கே ஒரு முழுமையான ஒரு சரியான ஒரு தலைமை இருக்க வேண்டும், அங்கே இத்தாஅத் இருக்க வேண்டும், அங்கே அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் கால் அல்லாஹ் கால் ரசூல் கால் அல்லாஹ் கால் ரசூல் அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கிறான் ரசூல் இப்படி சொல்லிருக்கிற அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கிறான் ரசூல் இப்படி சொல்லி இதுதான் அங்கே பேசப்பட வேண்டும். அதாவதுங்க அது அப்படி அந்த அப்படி நட அப்படி இப்படி செஞ்சாதாங்க நம்ம சரியா வரும். இப்படி இப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி தான் பேசினா இந்த காலத்துல சரியா வராதுங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களை எப்படி அரசாங்கம் திரும்பி பார்த்துச்சு, சும்மா திரும்பி பார்த்துச்ச? அப்ப நம்மளை திரும்பி பார்க்கணும்னா நம்ம இப்படித்தான் செய்யணும். இப்படி யாரோ ஒருத்தங்களா அவங்க வந்து எப்படி மெஜாரிட்டி ஆனாங்களா, அவங்களை வந்து அரசாங்கம் ஏன் பயந்துச்சா, அவங்கள வந்து அவங்க இன்னைக்கு அரசாங்கம் பயப்படுதான், ஏன் பயப்படுத்துச்சு, அவங்க அப்படி செய்யலையா, அப்படி செஞ்சாதான் பண்ணுவாங்க, அப்படிதான் போகணும். இதுக்கு வேற பழமொழி, வேற என்ன பழமொழி, குசுருடைய பழமொழி, முள்ள முள்ளால் இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் யார் தெரியுமா, தீமைகளை நன்மைகளை கொண்டு தடுப்பார்கள் என்று. இந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா, தீமையை நன்மையை கொண்டு மாற்றுவார் என்று. இவன் தீமையை தீமையை கொண்டு மாற்றுவாங்க முடியுமா? இது நபியே நீங்கள் அழகியதை கொண்டு தீமையை டிஃபென்ஸ் பண்றதா இருந்தா ஒரு தீமையை அழகியதை கொண்டு டிஃபென்ஸ் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு இதுதான் என்று தௌராத்திலும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். ஆனா இன்றைக்கு நம்ம தீமையை தீமையை கொண்டு நம்ம மேல அநியாயம் நடக்குதா, நம்ம இப்படி போனாதான் அவங்க வந்து அந்த அநியாயத்திலிருந்து தெரிந்து கொள்வார்களா? என்ன இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு கூட்டம் உங்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் கூட அந்த அநியாயம் உங்களை நீதமாக நடப்பதிலிருந்து தவற வைத்துவிட வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு செய்த அநியாயத்தால் அவர்களின் மீது நீங்கள் அநியாயம் செய்ய உங்களை தூண்டிவிட வேண்டாம். எப்படிப்பட்ட வசனங்கள் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்திலே மக்கள் எந்த அளவு வழி தவறி ஒரு சமூக ஒரு அமைப்பையே சமுதாய அமைப்பையே இஸ்லாமிய அமைப்பையே குழி தோண்டி புதைத்து அங்கே ஒரு கம்யூனிசத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு மாற்று மதத்தின் அந்த அடிப்படையை கலாச்சாரத்தை கொண்டு வந்து இன்று இஸ்லாமை முன் கொண்டு வர நினைக்கிறார்கள் பாருங்கள். எண்ணியத்திற்குரியவர்களே இதை ஏன் இவ்வளவு ஒரு ஆழமாக சொல்ல வேண்டிய நிலை என்னவென்றால், இன்று முஸ்லிம் நாடுகளிலே சில இடங்களிலே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படி இந்த பிரச்சனை நடந்தால்தான் தீர்வு என்பதாக சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். உண்மையிலே ஒரு முஸ்லிம் கொல்லப்படுவதற்கு பயப்பட மாட்டார். ஒரு முஸ்லிம் கொல்லப்படுவதை பயப்படப்படக்கூடாது. ஆனால் அது எந்த வழியில கொல்லப்படுவது, அது எந்த வழியில கொல்லப்படுவது, எது உண்மையான ஜிஹாத், எது உண்மையான போர், எந்த போரிலே கொல்லப்பட்டவர் நாளை மறுமையிலே ஷஹீதாக எழுப்பப்படுவார், அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் பாவம் உண்டு. நாளை மறுமையிலே வரும்பொழுது அட்டமுல்லம் ரத்தம் பார்ப்பதற்கு ரத்தத்தின் கலரிலே இருக்கும், ஆனால் அதனுடைய நறுமணமோ கஸ்தூரியின் நறுமணமாக இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த முத்திரை இருக்க வேண்டும் சகோதரர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல் அங்கே இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைய மாற்றார்களின் கலாச்சாரங்களை அவர்களின் அடிப்படையிலே சென்று கொண்டு அதை ஜிஹாத் என்று சொல்வதோ, அதை இஸ்லாமிய சமுதாய புரட்சி என்று சொல்வதோ, அதை சீர்திருத்தம் என்று சொல்வதோ, இது உண்மையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உகந்ததல்ல. அது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அமைந்ததல்ல. அப்ப நம்முடைய நேரங்கள் எங்கே எப்படி செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை குறிப்பாக நானும் நீங்களும் வாலிபர்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒரு நேரம் செலவழிக்கப்படுகிறது என்றால், உங்களுடைய கொஞ்சம் செல்வம் செலவழிக்கப்படுகிறது என்றால், அது அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய பாதையா, அது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிசிலும் அவர்கள் போதித்து தந்த பாதையா என்பதை நீங்கள் அறிந்து அங்கே உங்கள் நேரத்தை கொடுங்கள், அங்கே உங்களது செல்வத்தை செலவு செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு மார்க்கத்தின் பெயரால், கவனமாக கேளுங்கள், மார்க்கத்தின் பெயரால், முஸ்லிம்களின் பெயரால், முஸ்லிம் சமுதாயத்தின் பெயரால் அழைப்பவர்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு உண்மையாக உழைக்கிறார்கள் என்று எண்ணாதீர்கள். மார்க்கத்தின் பெயரால் அழைப்பவர்கள் எல்லாம் உண்மையில் மார்க்கத்தை பின்பற்றித்தான், மார்க்க அறிஞர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் தான், மார்க்கத்தில் உள்ளபடித்தான் செய்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அல்லாஹு தஆலா அறிஞர்களை வைக்காமல் இல்லை, அணுகி ஆலோசனை கேளுங்கள், அறிந்து பெறுங்கள். அதை விட்டுவிட்டு ஆமாங்க கரெக்டா தான் இருக்கு சொல்றது, இப்ப வேற என்ன வழி இருக்குது, திடீர்னு எடுத்தா ஒரு பத்துவா ஜனநாயகம் குப்புறும்பாங்க சுருக்கும்பாங்க, திடீர்னு ஒரு பத்துவா அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ஜனநாயக இஸ்லாத்தின் அடிப்படம்பாங்க. எப்படி புரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுக்கு குப்புரா இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு பிறகு சர்வாகி போயிருச்சு. முன்னாடி போட்டா முஷ்ரிக்கு, இப்ப போடலைனா காஃபிரு. முன்னாடி என்ன, ஓட்டு போட்டா முஷ்ரிக்கு, இப்ப ஓட்டு போடலைனா காஃபிர். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ويقطعون ما امر الله به ان يوصل ويفسدون في الارض. அப்ப முனாஃபிக்குகளுடைய அந்த காஃபிர்களுடைய கெட்டவர்களுடைய தீயவர்களுடைய யார் குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறமாட்டார்களோ, யார் குர்ஆனை கொண்டு சீர்திருத்தம் பெறமாட்டார்களோ அவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் குணமாக பண்பாக மூன்றை குறிப்பிடுகின்றான் சகோதரர்களே. அந்த மூன்றிலே ஒன்று என்ன, அல்லாஹ்வோடு உள்ள ஒப்பந்தத்தை வாக்கை முடிப்பார்கள். அப்ப நீங்க அல்லாஹ்வுக்காக ஒன்றை செய்வேன் விடுவேன் என்று சொன்னால், செய்வேன் என்று சொன்னதை செய்ய வேண்டும், விடுவேன் என்று சொன்னதை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த உறுதியை தருவானாக. இரண்டாவது, உறவுகளோடு நல்ல முறையிலே வாழ வேண்டும். உறவுகளை பகைத்துக் கொண்டோ துண்டித்துக் கொண்டோ வாழக்கூடாது. முஷ்ரிக்காக இருந்தாலும் கூட, உறவினர்களில் சிலர் முஷ்ரிக்குகளாக காஃபிர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்களது முஷ்ரிக்கான உறவினர்களை பார்த்து உறவினர்களே, ஈமான ஏற்றவர்களும் இருந்தார்கள், ஈமான ஏற்காதவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு சொன்னார்கள், மறுமையிலே நான் உங்களுக்கு எந்த பலனையும் தர முடியாது, மறுமையில் நான் உங்களுக்கு எந்த பலனையும் தர முடியாது, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ரத்த உறவு இருக்கிறது, அந்த ரத்த உறவுக்குண்டான கடமையை இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு செய்வேன். எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரி பாருங்கள். ஒரு முஷ்ரிக்கான உறவினர்களுக்கு கூட, சிலை வணங்கிகளான உறவினர்களுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அந்த இரத்த உறவுகளை நான் பேணுவேன் என்று. அப்ப இன்று மூமினான இரத்த உறவுகளோடு பகைமையை, வெறுப்பை, தூரத்தை, அவர்களோடு சண்டை சச்சரவுகளின் போக்கை கடைபிடிப்பது ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு அல்ல, மூமின்களுடைய பண்பாடு அல்ல. அப்ப அந்த முனாஃபிக்குகளிடத்தில் இருந்த மிகப்பெரிய அடையாளமான குணமாக அல்லாஹ் இரண்டாவது குணமாக இந்த உறவுகளை முறிப்பதை சொல்கிறான். மூன்றாவது, வயுஸ்ஸிதுன ஃபில் அர்தி, அவர்கள் பூமியிலே செய்த கலகத்தை, குழப்பத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படின்னு சொன்னா, அந்த சேர்ந்திருந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது அந்த முனாஃபிக்குகளுடைய குணமாக பண்பாக இருந்தது. முனாஃபிக்குகளுடைய குணமாக இருந்தது. எப்படிப்பட்ட சண்டை சச்சரவு, ஒண்ணும் இல்லாத காரியத்துக்கெல்லாம் எப்படியாவது திரும்ப இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ரெண்டு கோஷ்டியா மாறிட மாட்டாங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தோழர்களுக்கு சொன்னான், ஹுவல்லதி அல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களை அவருடைய இஸ்லாம் என்ற அருளை கொண்டு உங்களது உள்ளத்தை சேர்த்தான், ஃபஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இக்வானா, அவருடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். பிறகும் நீங்கள் ஏதாவது ஒரு வாதத்தால், இப்ப இன்று என்ன, இந்த கட்சி அந்த கட்சி அந்த இயக்கம் இந்த இயக்கம் பிளவுபடுவது இருக்கிறது, இது எதற்கு வழிகாட்டும், எதற்கு வழிகாட்டும், சண்டை சச்சரவுக்கு வழிகாட்டும், இரக்கத்திற்கு வழிகாட்டுமா அல்லது பிணக்கத்திற்கு வழிகாட்டுமா? அப்ப அதை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சண்டையை முடி, கொஞ்ச நேரம் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கவில்லை என்றால் புஆஸுடைய ஒரு யுத்தத்தை போன்று ஒரு யுத்தம் அங்கே நடந்திருக்கும். ரெண்டு பேரும் திரும்ப பிரிஞ்சிட்டாங்க, ஹஜ்ரத் இந்த பக்கம் வந்துட்டாங்க, பார்த்துருவோமா அப்படின்னு இவங்க வாழ உருகு அவங்க ஈட்டியை எடுக்க ரெண்டு பேரும் ரெண்டு அணியா நின்றுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த அசுத்தமான இனவாதமா இன்னும் எவ்வளவு துருநாற்றம் வீசக்கூடியது, தருஹா இந்த நாட்டத்தை விடுங்கள், இந்த அசுத்தமான ராகத்தை விடுங்கள் என்று ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அந்த சஹாபாக்களுக்கு நசிஹா செய்ய 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 இருவரும் ஆயுதங்களை போட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் தழுவி அழ ஆரம்பித்து விட்டார். ரெண்டு குடும்பமும் ஒருவரை ஒருவர் தழுவி அழ ஆரம்பித்து விட்டார்கள், மன்னிப்பு தேட ஆரம்பித்து விட்டார்கள். சகோதரர்களே, அப்படி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து தான் நமக்கு தேவை சகோதரர்கள். அதுக்கு என்ன ஜமாத்து, ஒருத்தர் மெசேஜ் அனுப்பினார் சூரா ரூம்ல அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்றான், நீங்கள் தீனை நின்னாட்டுங்கள் திரும்பி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான். அந்த வசனத்தை மெசேஜில் அனுப்பி நீங்கள் திரும்பி விடாதீர்கள் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சோழம் சோ இயக்கம் ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடத்துகிறது, முஸ்லீம்களே எல்லாரும் வாருங்கள், நீங்கள் தீனிலே பிரிவினை செய்து விடாதீர்கள் அப்படின்னு போட்டுட்டு கீழே சோழம் சோ இயக்கம் அப்படின்னு போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன், எங்க நல்லா இருந்த முஸ்லீம்களை நல்லா இருந்த தீனை திருப்பிக்கிட்டு தனியா போய் ஏக்க ஆரம்பிச்சது நீங்க, இப்படி எந்த ஏக்கமா இருக்கு? இஸ்லாம்ங்கிற பேர்ல ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஏக்கமா இருக்குதான், நீங்க ஒற்றுமையா இருந்த முஸ்லீம்களை திருச்சிக்கிட்டு போய் ஒரு ஏக்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டீங்க, ஆரம்பிச்சுக்கிட்டு இப்ப நீங்க எல்லாம் அந்த ஏக்கத்துக்கு வந்து சேர்ந்தோம்னா இப்ப ஒற்றுமையை குலைக்கிறது நீங்களா நம்மளா? நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம், சகோதரர்களா இருக்கிறோம். இப்ப நீங்க வந்து ஒரு ஏக்கத்தையும் ஒரு தமாத்தை தனியா பிரிச்சுக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு தீனில் ஒற்றுமையா இருங்கள் புரிந்து விடாதீர்கள் அப்படின்னு நீ பொதுவா போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த இயக்கம் நடத்தக்கூடிய நிஜித்திமாவுக்கு வாருங்கள்னா இப்ப பிரிச்சுக்கிட்டு போய் மாநாடு நடத்துறது நீங்க, பொதுவான மாநாடா இருந்து இந்த அழைப்பு கொடுத்த எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சஹாபாக்கள் அவுஸ் ஹஜ்ரஜ் குரைஷி முதர்வு விபாருன்னு அப்படி அடிச்சுக்கிட்டு கிடந்தவங்களதான் அந்த இனவாதத்தை எல்லாம் விட்டுவிட்டு ரசூல் சுல்லாஹுலம் ஒன்று சேர்த்தார்கள். அதுவும் குறிப்பா அந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அந்த பனு முஸ்தலக்கும் அல்லது முரைசியம் அந்த சூரா அல் முனாஃபிக்கினுடைய அத்தியாயம் இறங்கி பாருங்க, அப்ப ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த அவுஸ் ஹஜ்ரத்ங்கிற பிரச்சனை அதுல ரெண்டாவது ஏற்படுது. அவுஸ் ஹஜ்ரத்ங்கிற பிரச்சனை ரெண்டாவது ஏற்படுது. அதையும் கேட்கல, முதல் வார்த்தை எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா ஒரு முஹாஜிர் போய் தண்ணி எடுக்க போறாரு. அப்ப அங்க முனாஃபிக் ஒருத்த இருந்தான், அந்த முனா அவர் முஹாஜிர் வந்து கலவையில போனப்ப அப்ப ஒரு அதாவது மதினால இருந்த ஒரு முனாஃபிக் இந்த பாத்தீங்களா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யார சுத்தி காட்டும், முஹாஜிரை சுத்தி காட்ட. அங்க கூட இருந்த இன்னும் ரெண்டு அந்த மதினாவாசிகள் உள்ள முனாஃபிக்குகள் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த முனாஃபிக்கு சப்போர்ட்டா பேச இவர் என்ன விளங்கிக்கிட்டாரு முஹாஜிரு, ஆஹா இந்த மதினால உள்ள அன்சாரிகள் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு நம்மளை இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க கூட அப்படின்னு முஹாஜிரின் முஹாஜிர்களை ஒன்று சேருங்கள், முஹாஜிருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீங்கள் பழி தீர்க்க வாருங்கள் கூப்பிட்டாருங்க. இவர் அப்படி சொன்ன உடனே இவர் சும்மா இருப்பார் யாழல் அன்சார் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ளவர் நல்ல முஸ்லீமும் குழப்பத்தை உண்டு பண்ணவங்க முனாஃபிக்குன்னு அவர் விளங்கல. ஏன்னா எல்லாருமே அங்க எப்படி இருக்கிறாங்க, அப்ப மதியாவாசி அன்சாரிகளை சொல்ல அன்சாரிகளை உதவிக்கு வாருங்கள், இந்த பக்கம் முஹாஜிர் அந்த பக்கம் அன்சாரி. இதையும் அல்லாஹ்வுடைய இது வந்து பாருங்க உண்மையிலேயே முஹாஜிர் அன்சாரி பேர் வச்சது யாரு, அல்லாஹ் பேர் வைத்தான். அல்லாஹ் அடையாளத்திற்காக வைத்த பெயரை கூட இனமாக பிரிப்பதற்கோ பிரிவாக உண்டாக்குவதற்கோ அதன் அடிப்படையிலே மக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில பிளவை பகைமையை சண்டை சித்திரமை உண்டாக்குவதற்கோ இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? புரியல, சில பேருக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது நினைக்கிறேன். அதாவது முஹாஜிர் அன்சாரியில் கூட தனியா ஜமாத் அமைச்சு கண்ணு மூடித்தனமா என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு நீலம் சொன்னா யாழல் முஹாஜிர்னு சொன்னவன முஹாஜிர்கள் ஒண்ணு சேரலாமா? என்னடா நீ யாழல் முஹாஜிர்னு சொல்ற, என்ன ஆச்சு உனக்கு பிரச்சனை? நம்ம எல்லாம் ஒரு ஜமாத்து. அவர் யாழல் அன்சாரி சொன்னவன அன்சாரிகள் அந்த பக்கம் தனியா போலாமா? இதுதான் இனவாதம். ஒரு முஸ்லீம் அடிச்சுட்டா உட்காத அடி. ஏன் முஸ்லீம் அடிச்சா? எதுக்கு அடிச்சா? பிரச்சனை என்ன அப்படின்னா அது நீடம். அது நம்ம மேல கையை வச்சுட்டா உட்கார கூடாது. அதாவது விஷயத்தை புரியணும். ஒண்ணு ஒண்ணா கருத்தீபா புரியணும். ஒரே சபையில எல்லாமே புரிஞ்சாது. இந்த இடத்துல எவ்வளவு சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் நம்ம சொல்லிருக்கோம். அப்ப இந்த இனவாதம் என்பது அப்படித்தாங்க ஆரம்பிக்கும். பொதுவா இந்த அடிப்படை வச்சிருக்காங்கல்ல, மாற்று மதத்துல வந்து பிரிவுகள் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த இனவாதத்தின் அடிப்படையில மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். அந்த மாதிரி இஸ்லாமையும் முஸ்லீம்களையும் நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது. அப்படி ஆக்கிட்டா நமக்கு உதவி கிடைக்காது. நமக்கு வரக்கூடிய அந்த நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் என்பது அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது, நீதம் என்ற அந்த சட்டத்தின் மீது, பரிசுத்தமான மறுமை என்ற அந்த அடிப்படையின் மீது அமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். யார் இப்படியெல்லாம் சொல்வார்களோ உலாய்க ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாதிகள் தான். அவர்கள் ஒரு காலம் வெற்றி அடையவே முடியாது. அப்ப யார் அல்லாஹ் நஷ்டவாதின்னு சொல்லித்தானோ, எந்த குணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நஷ்டவாதி என்று சொல்லிவிட்டானோ, அந்த குணம் நம்மிடத்தில் இருக்கின்றவரை அல்லாஹ் பாதுகாப்பானாக முத்தப்படுத்துவானாக. வெற்றி எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாறு செய்வது, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்துக்கு மாறு செய்வது, உறவுகளை முறிப்பது, பூமியிலே குழப்பம் உண்டு பண்ணுவது, இந்த மூன்றில் எந்த குணம் இருந்தாலும் சரி அவர்கள் நஷ்டவாதிகள், அவர்கள் சக்சஸே ஆக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டா, இந்த மூன்று குணமும் முழுசா வச்சுக்கிட்டோம் அல்லது ஏதாவது ஒரு குணத்தை முழுசா வச்சுக்கிட்டோம் நம்ம ஒரு வெற்றியை தேட முடியுமா? சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. அப்ப இந்த விஷயத்துல நாம் இன்று இந்த வசனங்களை நாம் இன்று படித்துக் கொண்டது என்னவென்றால், ஒன்று ஈமானை சரி செய்ய வேண்டும். ஈமான் தான் எல்லாத்துக்கும் மருந்து. குஃபுரு நயவஞ்சகம் தான் எல்லா நோய்க்கும் அடிப்படை நோய். அப்ப இந்த குஃபுரு நயவஞ்சகம் யாரிடத்தில் இருக்கும் என்றால், அதுக்கு அடையாளங்களை அல்லாஹ் சொல்றான். அந்த மூன்று அடையாளங்களை நாம் இன்று அறிந்து கொண்டோம். அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். நம்மை நாமே பரிசோதித்து சுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நம்மை சுத்தப்படுத்துவதற்கு நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கை மாறு செய்வது, இரண்டாவது உறவுகளை முறிப்பது, மூன்றாவது பூமியிலே கலகம் குழப்பம் பிரச்சனை செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹுடைய அவனுடைய பரிசுத்தமான இந்த வேதத்தின்படி வழி நடத்துவானாக. இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஏற்று அங்கீகரிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப்.